வணக்கம், நான் உங்கள் ராஜவேல் நாகராஜன். இது நம்முடைய தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜே ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் சிறப்பு பதிவு. 1982 தீவிர அரசியலுக்கு வந்த ஜெயலலிதா 9 ஆண்டுகளில், அதாவது ஜூன் 1991 முதலமைச்சர் ஆனாங்க. 1989 சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது தமிழகத்தினுடைய பட்டி தொட்டிக்கெல்லாம் போயிட்டு அவங்க பிரச்சாரம் மேற்கொண்டாங்க. ஒரு பத்திரிகையாளர் ஜெயலலிதா அவர்கள் கூட அந்த பிரச்சார பயணத்தில் தொடர்ந்து ஈடுபட்டவர். ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறாரு, மதியம் 3:30 பிரச்சாரம் ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்த நாள் காலையில 4 தான் அவங்க திரும்ப ஹோட்டல் ரூமுக்கு வருவாங்களாம். 1996 ஆட்சிக்கு வந்த திமுக அரசு 1991 வரைக்கும் தமிழகத்தை ஆண்ட ஜெயலலிதா மற்றும் பல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது நிறைய ஊழல் வழக்குகளை போட்டாங்க. ஜெயலலிதாவை டிசம்பர் 7, 1996 அன்னைக்கு கைதும் செய்தாங்க. அதற்கு பிறகு 1997 ஜனவரி 3 அன்னைக்கு ஜெயலலிதா ஜாமீனில் விடுதலையானாங்க. இந்த வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு 3 தனி சிறப்பு நீதிமன்றங்களை அப்போதைய திமுக அரசு உருவாக்குனுச்சு. சொத்து குவிப்பு வழக்கு தவிர கிட்டத்தட்ட மற்ற எல்லா வழக்குகளிலிருந்தும் ஜெயலலிதா விடுதலானாங்க. ஆனால் சொத்து குவிப்பு வழக்கில் 4 சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் அவங்களுக்கு விதிக்கப்பட்டது. இந்த வழக்கு திமுக போட்ட மனுவின் அடிப்படையில் 2003 உச்சநீதிமன்றத்தால் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு மாற்றப்பட்டது. 2014 செப்டம்பர் 27 அன்னைக்கு சிறப்பு நீதிபதி ஜான் மைக்கேல் டி குன்ஹா தான் இந்த தீர்ப்பு கொடுத்தாரு. ஜெயலலிதா நேரடியாக பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டாங்க. நாடு விடுதலை அடைஞ்சு கிட்டத்தட்ட 70 காலத்தில் பதவியில் இருக்கும்போதே ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு போன ஒரே முதலமைச்சர் ஜெயலலிதா தான். அதுக்கு பிறகு கர்நாடக உயர்நீதிமன்ற மேல்முறையீட்டில் ஜெயலலிதா மற்றும் தண்டனை விதிக்கப்பட்ட சசிகலா, அவங்களுடைய உறவினர்கள் சுதாகரன், இளவரசி எல்லோரையுமே விடுதலை செஞ்சாங்க. ஆனால் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் பிப்ரவரி 14, 2017 அன்னைக்கு சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோருக்கு இந்த வழக்கில் தண்டனையை உறுதி செஞ்சுது. அந்த 3 இப்போ பெங்களூர் சிறையில் தங்களுடைய தண்டனை காலத்தை கழிச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஜெயலலிதா இப்போ உயிரோடு இருந்திருந்தாலும் பெங்களூர் சிறையில் தான் இருந்திருக்க முடியும், இதுதான் நிதர்சனம். இந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம், ஜெயலலிதாவுக்கு வாதாடுறதுக்கு 1993 வரைக்கும் சென்னை மற்றும் கர்நாடக உயர்நீதிமன்றங்களில், உச்சநீதிமன்றங்களில் இந்தியாவுடைய மிகவும் புகழ்பெற்ற டாப் மோஸ்ட் பெய்டு வழக்கறிஞர்கள் யார் யாரோ அவங்க எல்லோருமே கலந்துக்கிட்டாங்க. இதில் 3 ரொம்ப முக்கியமானவங்க, அவங்க முன்னாள் சட்ட அமைச்சர்களும் கூட. ஒருத்தர் ராம்ஜித் மலானி, இன்னொருத்தர் அருண்ஜேட்லி, இன்னொருத்தர் ரவிசங்கர் பிரசாத். இது போக இந்தியாவினுடைய தலைசிறந்த லாயர்களான கபில் சிபல், முகுல் ரோஹத்கி, ஃபாலி நாரிமன், ராஜீவ் தவான், சோலி சோப்ராஜி, இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம பட்டியலிடலாம். 2001 சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா 4 போட்டியிட மனு செஞ்சாங்க. 4 நிராகரிக்கப்பட்டது. புவனகிரி தொகுதியில் அவங்களுடைய வேட்பு மனுவை எப்படியாவது ஏற்க வைக்கிறதுக்காக குறிப்பிட்ட தேர்தல் அலுவலர் முன்பு ஆஜராகி வாதாட ஜெயலலிதாவுக்காக சித்தார்த் சங்கர் ராய் வந்தார். அவர் இந்தியாவினுடைய டாப் மோஸ்ட் லாயர். அவர் வந்து வாதாடியும் அந்த மனு நிராகரிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 24 10 மேற்பட்ட உச்சநீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞர்கள் ஜெயலலிதாவுக்காக பல்வேறு வழக்குகளுக்காக வாதாடியிருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ வழக்குகளுக்கு மத்தியில் ஜெயலலிதா வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய தலை சிறந்த சட்ட வல்லுநர்கள் அனைவருமே ஜெயலலிதாவுக்காக எப்போது வேண்டுமானாலும் எந்த வழக்கில் வேணும்னாலும் ஆஜராகிறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி தன் மீது போடப்பட்ட வழக்குகளால் சூழ்ந்திருந்த ஜெயலலிதா மற்றவர்கள் மேலும் வழக்கு போடுவதில் கொஞ்சம் கூட குறைவானவங்க கிடையாது. நிறைய பத்திரிகையாளர்கள் மேலே, எதிர்கட்சி தலைவர்கள் மேலே அவங்க போட்ட வழக்குகள் இன்று வரை நடந்துட்டுருக்குது. 1991 வரைக்குமான ஆட்சி காலத்தில் 120 அவதூறு வழக்குகளை பத்திரிகையாளர்கள் மற்றும் எதிர்கட்சி தலைவர்கள் மேலே ஜெயலலிதா போட்டாங்க. இதே மாதிரியான நிகழ்வு 2006 வரைக்குமான ஜெயலலிதா ஆட்சி காலத்திலையும் நடந்துச்சு. 2016 மறுபடியும் வென்று வந்த ஜெயலலிதா அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க உயிரோடு இருந்த டிசம்பர் 5, 2016 வரைக்கும் யார் மேலேயும் எந்த ஒரு அவதூறு வழக்கும் போடலை. ஆனால் 2011-2016 அவங்க போட்ட வழக்குகள் இன்றைக்கும் நீதிமன்றத்தில் நடந்துட்டுருக்குது. எப்படி தன் மீது போடப்பட்ட வழக்குகள் தான் போட்ட வழக்குகள்னு ஒரு கான்ட்ராஸ்டான லைஃப் ஸ்டைல் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு இருக்குதோ, அதே மாதிரி குறிப்பாக இலங்கை விவகாரத்தில் ஜெயலலிதாவுக்கு இருவேறு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. 1991 அன்றைய திமுக அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணம் இலங்கை தமிழர் விவகாரம் தான். அஇஅதிமுக ஆதரவோடு பிரதமராக இருந்த சந்திரசேகர் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த திமுகவினுடைய அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணாரு. அதுக்கு பின்னாடி ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு விடுதலை புலிகள் இயக்கம் இந்தியாவில் தடை செய்யப்பட்டது. விடுதலை புலிகள் எதிர்ப்புங்கிறது ஜெயலலிதாவினுடைய முதன்மையான கொள்கையாக இருந்துச்சு. 1991-1996 விடுதலை புலிகள் எதிர்ப்பு விஷயத்தில் ஜெயலலிதா ரொம்பவே முக்கியத்துவம் காட்டினாங்க. மிக முக்கியமாக சொல்லணும்னா 2009 இலங்கையில் உள்நாட்டு போர் உச்சத்தில் இருக்கும்போது அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஜெயலலிதா அஇஅதிமுக தலைமை கழகத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க. அதில் இலங்கையில் போர் நடக்குதுன்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கு, போர்னா ரெண்டு தரப்பிலும் மனிதர்கள் இறக்கத்தான் செய்வார்கள்னு சொன்னாங்க. ஆனால் 2011 மறுபடியும் ஆட்சிக்கு வந்தபோது இலங்கை விவகாரத்தில் ஜெயலலிதாவுடைய நிலைப்பாடு தலைகீழாக மாறி இருந்துச்சு. இலங்கை போரில் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்காங்க, இதற்கு சர்வதேச விசாரணை நடத்தப்படணும், அனைத்து முயற்சிகளையும் அதற்காக இந்திய அரசு மேற்கொள்ளணும்னு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. ராணுவ வீரர்களுக்கு தமிழகத்தில் நடக்க இருந்த பயிற்சியை நிறுத்தினாங்க. இங்கு வந்து விளையாட்டு வீரர்கள் பயிற்சி எடுப்பதற்கு தடை விதிச்சாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து ஈழ பிரச்சனையில் அவங்க எடுத்த தலைகீழான ஒரு ஸ்டாண்ட் எல்லோரையுமே ஆச்சரியப்படுத்திருச்சு. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்ட 7 பேரையும் விடுதலை செய்யறதுக்கு ஜெயலலிதா எடுத்த நடவடிக்கை யாராலையுமே மறுக்க முடியாது. பிப்ரவரி 2014 சட்டமன்றத்தில் 7 பேரையும் விடுதலை செய்ய தமிழக அரசு முடிவு செய்திருக்கதா ஜெயலலிதா அறிவிச்சாங்க. 2014 மக்களவைத் தேர்தலில் மோடிக்கு எதிராக ஜெயலலிதா தன்னை அரசியல் ரீதியாக நிலைநிறுத்திக்கிட்டாங்க. தான் மட்டுமே மோடிக்கு தேசிய அளவில் மாற்று அப்படின்னு சொல்லி பிரச்சார கூட்டங்களில் பேச ஆரம்பித்தாங்க. குறிப்பாக உங்களுக்கு யார் வேணும், மோடியா இல்லை இந்த லேடியான்னு சொல்லி மக்களை பார்த்து கேள்வி கேட்டாங்க. அது மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆச்சு. அந்த தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுவையில் மொத்தம் இருக்கக்கூடிய 40 எம்பி தொகுதிகளில் 37 இடங்களில் கூட்டணி கட்சிகளே இல்லாமல் அஇஅதிமுக ஜெயிச்சது. மாநிலங்களவையில் 13 எம்பிக்கள் இருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக 50 எம்பிக்கள் அதிமுகவுக்கு இருந்தாங்க. இந்த சாதனைகள் எல்லாத்தையுமே கூட்டணி கட்சிகள் இல்லாமல் ஜெயலலிதா செய்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எம்ஜிஆர் இருக்கும்போது கூட அதிமுகவுக்கு 50 எம்பிக்கள் கிடையாது. பெரிய அளவில் மக்களோடு நேரடி தொடர்பில் இல்லாத நபராக இருந்தாலுமே ஜெயலலிதாவுக்கு சராசரி தமிழனுடைய நாடி துடிப்பு துல்லியமாக தெரிஞ்சிருந்தது. ஒருமுறை சட்டமன்றத்தில் பேசும்போது ஜெயலலிதா அவர்கள் தன்னை பற்றி இப்படி தான் குறிப்பிட்டாங்க. 100 ஆண்டுகால திராவிட இயக்கத்தின் இன்றைய பரிணாம வளர்ச்சினாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத காலமும் வரலாறும் தான் தீர்மானிக்கும். மறைந்தாலும் மறக்க முடியாத மறுக்க முடியாத தலைவர் ஜெயலலிதா என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜவேல் நாகராஜன். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான குணாதிசயம் என்ன அப்படின்னா, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது, உண்மையாகவே நம்மளோட வாழ்க்கை மட்டும்தான் இப்படி இருக்குதா? திரும்பி பாருங்களேன், ஒரே ஒரு நிமிஷம் ஜஸ்ட் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த மாநகரத்தில் எத்தனை பேர் என்னென்ன வேலைகள் செய்துட்ருக்காங்க, எத்தனை பேர் பெட்ரிடனாக ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் அல்லது வீட்டில் பல வருடங்களாக படுத்தபடி மேலே இருக்கக்கூடிய சீலிங்கை வெறித்து பார்த்தபடி அதில் ஓடக்கூடிய அந்த மின் விசிறியை வெறித்து வெறித்து பார்த்தபடி என்று எழுந்து உட்காருவோம், என்றாவது எழுந்து உட்காருவோமாங்கிற ஏக்கத்தோடு எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் மிக கடுமையான கடன் நெருக்கடியில் நாளைய நாள் எப்படி போகும் என்ற கவலையில் இருக்காங்க தெரியுமா, எத்தனை பேர் கொஞ்சம் கூட சாப்பாடு கிடைக்காம பசியோடு பட்டினியோடு இருக்காங்கன்னு தெரியுமா, எத்தனை பேர் மரணத்தினுடைய விளிம்பில் நின்று இறைவனை பார்த்து எனக்கு இன்னொரு நாளை கிஃப்டாக கொடுத்துட மாட்டியா, ஒரே ஒரு நாள் கூட எனக்கு வாழ்க்கையில் என் ஆயில ஒரு நாள் நீட்டிச்சு கூடன்னு மன்றாடிட்டு இருக்காங்க தெரியுமா, எத்தனை பேர் அவங்களுடைய சொந்த பந்தங்களை மிஸ் பண்ணிவிட்டு இறந்து போன அந்த சொந்தங்களை நினைத்து கண்ணீர் விட்டுருக்காங்க தெரியுமா, எத்தனை பேர் தற்கொலை எண்ணத்தில் இருக்காங்க தெரியுமா, எத்தனை பேர் கொலையாகக்கூடிய வாய்ப்பில் இருக்காங்க தெரியுமா, எத்தனை பேர் நிலையற்ற வாழ்க்கையில் இருக்காங்க தெரியுமா. நான் சொல்லக்கூடிய இந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதாக தோணலாம், ஆனால் உண்மை இதுதான். நிரந்தரமற்ற வாழ்க்கையினுடைய அந்த நிரந்தரமற்ற தன்மையை உணர்ந்தபடி வாழ்க்கை மேலே கொஞ்சமும் பிடிமானம் இல்லாத எத்தனையோ மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு ஆனால் ஸ்டில் இந்த ஒரு நாளை நான் கடந்துட்டேன்னா நாளைக்கு அந்த நாள் பிறக்க போகிற அந்த வெரி நியூ டே இருக்குல்ல, அது எனக்கான நாள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட கஷ்டப்படக்கூடிய நபர்கள் எல்லாம் வாழக்கூடிய இந்த ஊரில் தான் நாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு மிகப்பெரிய டிப்ரெஷனுக்குள்ளார போயிடுறோம். என்ன மாதிரியான டிப்ரெஷன், என்னுடைய வேலையில் என்னுடைய பாஸ் நான் செய்யக்கூடிய வேலைக்கான அங்கீகாரத்தை தரதில்லை. சரி ஓகே, உங்களுக்கு அங்கீகாரத்தை தான் தரலை, இங்கே பல கோடி பேருக்கு வேலையே தரலை. மறுபடியும் சொல்கிறேன், யானை வாழக்கூடிய இதே ஊரில் தான் எறும்பும் வாழுது. அவரவர்கள் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய அந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் இருக்குது நமக்கான சந்தோஷம் அப்படிங்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஒரு கிளாஸ் டம்ளரில் அரை அளவு தண்ணீர் நிரம்பி இருந்தது. அதை ஒருவர் பார்த்து இதை ஹாஃப் எம்டின்னாரு, இன்னொருவர் அதை ஹாஃப் ஃபில்டுன்னாரு. பாதி காலியாக இருக்குதுன்னு சொல்ல போகிறோமா, பாதி நிரம்பி இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்பட போகிறோமா அப்படிங்கிறது நம்மளுடைய கைகளில் தான் இருக்குது. வாழ்க்கையில் இங்கே குறைகள் இல்லாத கவலைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரனுக்கு நாளைக்கு யாராவது ஒருத்தன் நம்மளை விட மிகப்பெரிய பணக்காரன் ஆகிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும், அதனால் அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். உலகத்தினுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஏழைக்கு என்றாவது ஒரு நாள் நம்மளுடைய கைக்கும் பணம் வந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு கவலை இருக்கும், அவனும் ஓடிக்கிட்டே இருப்பான். யார் தான் எனக்கு எல்லாமே நிறைவாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கிறாங்க அப்படிங்க யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அதை நம்ம உணர்ந்துட்டோன்னா நாம் நிறைவாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்மளுடைய வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை மற்றவர்கள் தீர்மானிக்க முடியாது. பொதுவாக இங்கே எல்லோருக்குமே ஒரு சின்ன வருத்தம் அல்லது ஒரு ஏக்கம் இருக்குது, என்னென்னா நான் ஒரு முழுமையானவன் இல்லை, என்கிட்ட நிறைய குறைகள் இருக்குது, என்னுடைய வாழ்க்கை ஒரு கம்ப்ளீட் லைஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே யாருமே கம்ப்ளீட்டான லைஃப் வாழ்வதே இல்லை நண்பா. ரெண்டு பானை, அந்த ரெண்டு பானையிலும் தண்ணி எடுத்துக்கிட்டு மலை உச்சியில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு ஒரு விவசாயி தினசரி நடந்து போவானா, அதில் ஒரு பானை, முழுமையான ஒரு பானை, ஒரு பானையில் சின்ன ஓட்டை இருந்தது. அந்த ஓட்டையின் வழியாக தண்ணீர் சிந்திக்கிட்டே போகுமா. மேலே போயிட்டு அவன் பானை இறக்கி வைக்கும்போது அந்த நன்றாக இருக்கக்கூடிய பானை அந்த ஓட்ட பானையை பார்த்து சொல்லுமா, நான் நல்லா இருக்கேன், நான் முழுமையான தண்ணீர் எடுத்துகிட்டு வரேன், அதனால் நான் அவனுக்கு பயன்படுறேன், நீ பாதி தண்ணியை வர வழியில் சிந்திக்கிட்டே வர, ஒரு நாள் உன்னை தூக்கி போட்டு அவன் உடைக்க போகிறான் அப்படின்னு அந்த ஓட்டை பானை மனம் வெதும்பி போய் உட்காந்துருக்கும் போது அந்த ஓட்டை பானைக்கு முன்னாடி ஒரு தேவதை வந்து சொல்லிச்சான், நாளைக்கு என்ன பண்ணு, அந்த விவசாயி தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது உன்னோட வழியை பார்த்துக்கிட்டே வா, உனக்கான வாழ்க்கைக்கான உன் வாழ்க்கை பயனுக்கான செய்தி அந்த வழியில் ஒளிஞ்சிட்ருக்குது அப்படின்னு. மறுநாள் அதே மாதிரி அந்த விவசாயி தண்ணி எடுத்துகிட்டு வந்தானா, அந்த பானை இரண்டு புறங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துச்சான். முழுமையாக தண்ணீரை சேகரித்து கொண்டு வரக்கூடிய அந்த பானை வரக்கூடிய அந்த புறம், அந்த இடது புறம் என்பது முழுமையாக ட்ரையாக இருந்துச்சான், வறண்டு போய் இருந்திருக்குது. அதே வலதுபுறம் இந்த ஓட்டை பானை, அதை சுமந்துக்கிட்டு வரான் அந்த விவசாயி. அந்த புறம் முழுவதும், அந்த வலதுபுறம் முழுவதுமே, அந்த பாதை முழுவதுமே பூக்களாக பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சான். அந்த பானை சிந்திய தண்ணீரில் அங்கே இருக்கக்கூடிய செடிகள் செழித்து இருக்குது, அது பூத்து குலுங்கிட்டு இருக்குது. அப்போ தான் அந்த பானைக்கு தெரிய வந்ததா, நாம் சிந்தின தண்ணீர் யாரோ ஒருவருக்கு அது வாழ்க்கையாக மாறியிருக்குது, அவங்க வாழ்வதற்கான அந்த சக்தியை நாம் தான் கொடுத்துருக்கோன்னு. இப்படி தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஊனங்கள், குறைபாடுகள், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இயலாமைகள், இல்லாமைகள், இது எல்லாமே நமக்கு தான் ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். நம்மளை பார்த்து மற்றவர்கள் சுட்டி காட்டுவார்கள், ஆனால் அது யாரோ ஒருவருக்கான ஒரு ஊக்கமாக கூட இருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்குது. இங்கே குறைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. இங்கே புல்லாங்குழலுக்கு எவ்வளோ அவசியம் இருக்குதோ அதே அவசியமும் அதே தேவையும், இன்னும் சொல்லப்போனால் அதை விட அதிகமான தேவை அடுப்புதக்கூடிய ஊதுகுழலுக்கும் இருக்குது. ஒரு ஊதுகுழல் தன்னால் புல்லாங்குழல் ஆக முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டா என்ன ஆகும் சொல்லுங்கள். மற்றவர்களை பார்த்து கம்பேர் பண்ணாமல், அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, இவங்க சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி யோசிக்காமல், என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி முதல்ல உணர்ந்து கடவுளுக்கும் அந்த இயற்கைக்கும் நன்றி சொன்னோம்னாலே வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டெய்லி அந்த வாழ்க்கையை ஒரு தேங்க்ஸோடு தொடங்கி பாருங்களேன். ஒரே ஒரு நாள் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாரை பார்த்தீங்கனாலும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களை யாராவது கேட்டால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லுங்கள். அதன் மூலமாக நீங்கள் ஒரு பாசிட்டிவிட்டியை பகிர்ந்துக்கிறீங்க. தினமும் கடவுள்கிட்ட நின்று ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்காதிங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லி பாருங்களேன், தேங்க்ஸ் சொல்லுங்கள். கடவுளே எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்க, நல்ல மனைவியை கொடுத்துருக்க, நல்ல அம்மா அப்பாவை கொடுத்துருக்க, நல்ல படிப்பை கொடுத்துருக்க, நல்ல வேலை கொடுத்துருக்க, நல்ல குழந்தைகளை கொடுத்துருக்க, இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய தகுதிக்கு மீறிய பல விஷயங்களை எனக்கு கொடுத்துருக்க கடவுளேன்னு கடவுளுக்கு ஒரு முறை நன்றி சொல்லி பாருங்களேன். மீண்டும் சொல்கிறேன், நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு என்ன தோணும்னா, இந்த உலகத்திலே இந்த பிரச்சனை நமக்கு மட்டும்தான் இருக்குன்னு தோணும். ஆனால் உலகத்தில் பல பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் கேள்விப்பட்டோன்னா, அது எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டோன்னா, நம்மளை கடவுள் எவ்வளோ ஒரு நல்ல இடத்துல வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரும். பலருடைய கதைகளை செவிமடுத்து கேட்டவன், பலருடைய பிரச்சனைகளை கேட்டவன், பலருடைய கண்ணீர் கதைகளை கடந்து வந்தவன் என்ற அடிப்படையில் சொல்கிறேன், நாம் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த இறைவனும் இயற்கையும் நமக்கு ஒரு பிளஸ்ட் லைஃப் கொடுத்துருக்காங்க, அழகான வாழ்க்கையை கொடுத்துருக்காங்கன்னு நம்புங்க. அந்த நம்பிக்கை, அந்த பாசிட்டிவிட்டியே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு பரிசளிக்கும். மீண்டும் உங்களை வேறொரு பாட்காஸ்டில் மற்றொரு உணர்வு பதிவோடு வந்து சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்ட். அதுவரை நன்றி, வணக்கம். உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ராஜவேல் நாகராஜன். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான குணாதிசயம் என்ன அப்படின்னா, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது, உண்மையாகவே நம்மளோட வாழ்க்கை மட்டும்தான் இப்படி இருக்குதா? திரும்பி பாருங்களேன், ஒரே ஒரு நிமிஷம் ஜஸ்ட் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த மாநகரத்தில் எத்தனை பேர் என்னென்ன வேலைகள் செய்துட்ருக்காங்க, எத்தனை பேர் பெட்ரிடனாக ஏதோ ஒரு மூலையில், ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் அல்லது வீட்டில் பல வருடங்களாக படுத்தபடி மேலே இருக்கக்கூடிய சீலிங்கை வெறித்து பார்த்தபடி, அதில் ஓடக்கூடிய அந்த மின் விசிறியை வெறித்து வெறித்து பார்த்தபடி, என்று எழுந்து உட்காருவோம், என்றாவது எழுந்து உட்காருவோமாங்கிற ஏக்கத்துடைய எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் மிக கடுமையான கடன் நெருக்கடியில் நாளைய நாள் எப்படி போகும் என்ற கவலையில் இருக்காங்க தெரியுமா, எத்தனை பேர் கொஞ்சம் கூட சாப்பாடு கிடைக்காம பசியோடு பட்டினியோடு இருக்காங்கன்னு தெரியுமா, எத்தனை பேர் மரணத்தினுடைய விளிம்பில் நின்று இறைவனை பார்த்து எனக்கு இன்னொரு நாளை கிஃப்டாக கொடுத்துட மாட்டியா, ஒரே ஒரு நாள் கூட எனக்கு வாழ்க்கையில் ஆயில ஒரு நாள் நீட்டிச்சு கூடன்னு மன்றாடிட்டு இருக்காங்க தெரியுமா, எத்தனை பேர் அவங்களுடைய சொந்த பந்தங்களை மிஸ் பண்ணிட்டு இழந்து போன, இறந்து போன அந்த சொந்தங்களை நினைத்து கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க தெரியுமா, எத்தனை பேர் தற்கொலை எண்ணத்தில் இருக்காங்க தெரியுமா, எத்தனை பேர் கொலையாகக்கூடிய வாய்ப்பில் இருக்காங்க தெரியுமா, எத்தனை பேர் நிலையற்ற வாழ்க்கையில் இருக்காங்க தெரியுமா. நான் சொல்லக்கூடிய இந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதாக தோணலாம், ஆனால் உண்மை இதுதான். நிரந்தரமற்ற வாழ்க்கையினுடைய அந்த நிரந்தரமற்ற தன்மையை உணர்ந்தபடி, வாழ்க்கை மேலே கொஞ்சமும் பிடிமானம் இல்லாத எத்தனையோ மிகப்பெரிய கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு, ஆனால் ஸ்டில் இந்த ஒரு நாளை நான் கடந்துட்டேன்னா, நாளைக்கு அந்த நாள் பிறக்க போகிற அந்த வெரி நியூ டே இருக்குல்ல, அது எனக்கான நாள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட கஷ்டப்படக்கூடிய நபர்கள் எல்லாம் வாழக்கூடிய இந்த ஊரில் தான் நாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு மிகப்பெரிய டிப்ரெஷனுக்குள்ளார போயிடுறோம். என்ன மாதிரியான டிப்ரெஷன்? என்னுடைய வேலையில் என்னுடைய பாஸ் நான் செய்யக்கூடிய வேலைக்கான அங்கீகாரத்தை தரதில்ல. சரி ஓகே, உங்களுக்கு அங்கீகாரத்தை தான் தரல, இங்கே பல கோடி பேருக்கு வேலையே தரல. மறுபடியும் சொல்கிறேன், யானை வாழக்கூடிய இதே ஊரில் தான் எறும்பும் வாழுது. அவரவர்கள் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய அந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் இருக்குது நமக்கான சந்தோஷம் அப்படிங்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஒரு கிளாஸ் டம்ளரில் அரை அளவு தண்ணீர் நிரம்பி இருந்தது. அதை ஒருவர் பார்த்து இதை ஹாஃப் எம்டின்னாரு, இன்னொருவர் அதை ஹாஃப் ஃபில்டுன்னாரு. பாதி காலியாக இருக்குதுன்னு சொல்ல போகிறோமா, பாதி நிரம்பி இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்பட போகிறோமா அப்படிங்கிறது நம்மளுடைய கைகளில் தான் இருக்குது. வாழ்க்கையில் இங்கே குறைகள் இல்லாத கவலைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரனுக்கு நாளைக்கு யாராவது ஒருத்தன் நம்மளை விட மிகப்பெரிய பணக்காரன் ஆகிடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும், அதனால் அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். உலகத்தினுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஏழைக்கு என்றாவது ஒரு நாள் நம்மளுடைய கைக்கும் பணம் வந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு கவலை இருக்கும், அவனும் ஓடிக்கிட்டே இருப்பான். யார் தான் எனக்கு எல்லாமே நிறைவாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கிறாங்க அப்படிங்க யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அதை நம்ம உணர்ந்துட்டோன்னா, நாம் நிறைவாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்மளுடைய வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை மற்றவர்கள் தீர்மானிக்க முடியாது. பொதுவாக இங்கே எல்லோருக்குமே ஒரு சின்ன வருத்தம் அல்லது ஒரு ஏக்கம் இருக்குது. என்னென்னா, நான் ஒரு முழுமையானவன் இல்லை, என்கிட்ட நிறைய குறைகள் இருக்குது, என்னுடைய வாழ்க்கை ஒரு கம்ப்ளீட் லைஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாருமே கம்ப்ளீட்டான லைஃப் வாழ்வதே இல்லை நண்பா. ரெண்டு பானை, அந்த ரெண்டு பானையிலும் தண்ணி எடுத்துக்கிட்டு மலை உச்சியில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு ஒரு விவசாயி தினசரி நடந்து போவானா? அதில் ஒரு பானை முழுமையான ஒரு பானை, ஒரு பானையில் சின்ன ஓட்டை இருந்தது, அந்த ஓட்டையின் வழியாக தண்ணீர் சிந்திக்கிட்டே போகுமா? மேலே போயிட்டு அவன் பானையை இறக்கி வைக்கும்போது அந்த நன்றாக இருக்கக்கூடிய பானை அந்த ஓட்டை பானையை பார்த்து சொல்லுமா, நான் நல்லா இருக்கேன், நான் முழுமையான தண்ணீர் எடுத்துகிட்டு வரேன், அதனால் நான் உனக்கு பயன்படுறேன், நீ பாதி தண்ணியை வர வழியில் சிந்திக்கிட்டே வர, ஒரு நாள் உன்னை தூக்கி போட்டு அவன் உடைக்க போகிறான் அப்படின்னு. அந்த ஓட்டை பானை மனம் எதும்பி போய் உட்காந்துருக்கும் போது அந்த ஓட்டை பானைக்கு முன்னாடி ஒரு தேவதை வந்து சொல்லிச்சான், நாளைக்கு என்ன பண்ணு, அந்த விவசாயி தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது உன்னோட வழியை பார்த்துக்கிட்டே வா, உனக்கான வாழ்க்கைக்கான உன் வாழ்க்கை பயனுக்கான செய்தி அந்த வழியில் ஒளிஞ்சிட்ருக்குது அப்படின்னு. மறுநாள் அதே மாதிரி அந்த விவசாயி தண்ணி எடுத்துகிட்டு வந்தானா, அந்த பானை இரண்டு புறங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துச்சான். முழுமையாக தண்ணீரை சேகரித்து கொண்டு வரக்கூடிய அந்த பானை வரக்கூடிய அந்த புறம், அந்த இடது புறம் என்பது முழுமையாக ட்ரையாக இருந்துச்சான், வறண்டு போய் இருந்திருக்குது. அதே வலதுபுறம் இந்த ஓட்டை பானை, அதை சுமந்துக்கிட்டு வரான் அந்த விவசாயி. அந்த புறம் முழுவதும், அந்த வலதுபுறம் முழுவதுமே, அந்த பாதை முழுவதுமே பூக்களாக பூத்து குலுங்கிட்டு இருந்துச்சான். அந்த பானை சிந்திய தண்ணீரில் அங்கே இருக்கக்கூடிய செடிகள் செழித்து இருக்குது, அது பூத்து குலுங்கிட்டு இருக்குது. அப்போதான் அந்த பானைக்கு தெரிய வந்துதான், நாம சிந்தின தண்ணீர் யாரோ ஒருவருக்கு அது வாழ்க்கையாக மாறியிருக்குது, அவங்க வாழ்வதற்கான அந்த சக்தியை நாம தான் கொடுத்துருக்கோன்னு. இப்படிதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஊனங்கள், குறைபாடுகள், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இயலாமைகள், இல்லாமைகள், இது எல்லாமே நமக்கு தான் ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். நம்மளை பார்த்து மற்றவர்கள் சுட்டி காட்டுவார்கள், ஆனால் அது யாரோ ஒருவருக்கான ஒரு ஊக்கமாக கூட இருப்பதற்கான சாத்தியங்கள் இருக்குது. இங்கே குறைகள் இல்லாத மனிதர்களே கிடையாது. இங்கே புல்லாங்குழலுக்கு எவ்வளோ அவசியம் இருக்குதோ அதே அவசியமும் அதே தேவையும், இன்னும் சொல்லப்போனால் அதை விட அதிகமான தேவை அடுப்பு ஊதக்கூடிய ஊதுகுழலுக்கும் இருக்குது. ஒரு ஊதுகுழல் தன்னால் புல்லாங்குழல் ஆக முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட என்ன ஆகும் சொல்லுங்க? மற்றவர்களை பார்த்து கம்பேர் பண்ணாமல் அவங்க சந்தோஷமா இருக்காங்க, இவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி யோசிக்காம, என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி முதல்ல உணர்ந்து கடவுளுக்கும் அந்த இயற்கைக்கும் நன்றி சொன்னோம்னாலே வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டெய்லி அந்த வாழ்க்கையை ஒரு தேங்க்ஸோட தொடங்கி பாருங்களேன். ஒரே ஒரு நாள் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்க. யாரை பார்த்தீங்கனாலும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களை யாராவது கேட்டால் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுங்க. அதன் மூலமாக நீங்கள் ஒரு பாசிட்டிவிட்டியை பகிர்ந்துக்கிறீங்க. தினமும் கடவுள்கிட்ட நின்று ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்காதிங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லி பாருங்களேன், தேங்க்ஸ் சொல்லுங்க. கடவுளே எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்க, நல்ல மனைவியை கொடுத்துருக்க, நல்ல அம்மா அப்பாவை கொடுத்துருக்க, நல்ல படிப்பை கொடுத்துருக்க, நல்ல வேலை கொடுத்துருக்க, நல்ல குழந்தைகளை கொடுத்துருக்க, இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய தகுதிக்கு மீறிய பல விஷயங்களை எனக்கு கொடுத்துருக்க கடவுளேன்னு கடவுளுக்கு ஒரு முறை நன்றி சொல்லி பாருங்களேன். மீண்டும் சொல்கிறேன், நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு என்ன தோணும்னா, இந்த உலகத்திலே இந்த பிரச்சனை நமக்கு மட்டும்தான் இருக்குன்னு தோணும். ஆனால் உலகத்தில் பல பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் கேள்விப்பட்டோன்னா, அது எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டோம்னா, நம்மளை கடவுள் எவ்வளோ ஒரு நல்ல இடத்துல வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரும். பலருடைய கதைகளை செவிமடுத்து கேட்டவன், பலருடைய பிரச்சனைகளை கேட்டவன், பலருடைய கண்ணீர் கதைகளை கடந்து வந்தவன் என்ற அடிப்படையில் சொல்கிறேன், நாம் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த இறைவனும் இயற்கையும் நமக்கு ஒரு பிளஸ் லைஃப் கொடுத்துருக்காங்க, அழகான வாழ்க்கையை கொடுத்துருக்காங்கன்னு நம்புங்க. அந்த நம்பிக்கை, அந்த பாசிட்டிவிட்டியே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு பரிசளிக்கும். மீண்டும் உங்களை வேறொரு பாட்காஸ்டில் மற்றொரு உணர்வு பதிவோடு வந்து சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்ட். அதுவரை நன்றி, வணக்கம். Thank you.